புலிகளின் குரலோடு நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் இடம்பெறுவது நினைவூட்டல், ஓயாத அலைகள் ஒன்று.
பகை வாழ்ந்த குகை நேற்று அடி சாய்ந்து விழுந்தது. பகை வாழ்ந்த குகை மீது
புலி வீரம் எழுந்தது.
வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற முல்லை பெருஞ்சமர் 18/7/1996 யாழ் குடாவில் இருந்து விடுதலை புலிகள் தமது இயங்குதளத்தை வன்னிக்கு மாற்றிக் கொண்ட போது புலிகள் பலமளந்து வன்னிக்குள் முடக்கப்பட்டு விட்டார்கள் என்று சிங்கள அரசு மேற்கொண்ட பரப்புரை 18/7/1996 அன்று அதிகாலை வேளையில் முல்லை படைத்தளத்தின் தடை அமைப்பினுள் வெடித்த டோபிட்டோவின் வெடியோசியோடு முடிவுக்கு வந்தது. ஓயாத அலைகளென்று பெயரிடப்பட்டு விடுதலை புலிகளால் மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதல் இதன் பெயருக்கேற்ப பிற்பட்ட காலத்தில் ஓயாத அலைகள் என்ற பெயரில் விடுதலை புலிகள் மேற்கொண்ட வெற்றிகர வலிந்த தாக்குதல்களுக்கான முதற்படியாக அமைந்தது ஓயாத அலைகள் ஒன்று என குறித்து காட்ட வேண்டிய தாக்குதலுமானது. முதல் தர பாதுகாப்பு ஏற்பாடுகளை கொண்டதும் முழுமையான கடல்வழி ஆதரவை கொண்டதும் தன்னகத்தே பலமான மோட்டார் ஆட்லரை சூட்டாதரவை கொண்டதுமான முல்லை படைத்தளம் விடுதலை புலிகளின் 30 மணி நேர தாக்குதலின் பின் அவர்களின் முழுமையான கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டது. இந்த தாக்குதல் விடுதலை புலிகளின் மற்றொரு வளர்ச்சியை காட்டும் தாக்குதலாகவும் அமைந்தது. சிங்கள கடற்படையின் கடல்வழி ஆதரவை தடுக்கும் வலிமையை விடுதலை புலிகளின் கடற்புலிகள் பெற்றுவிட்டார்கள் என்ற செய்தியை வெளிக்காட்டும் வகையில் முல்லை தளத்தினுள் கடல் வழி தரையிறக்கம் மேற்கொள்ளப்படா வண்ணம் தடுத்த கடற்புலிகள் முல்லை தளத்திற்கு தெற்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் அளம்பில் பகுதியில் வான்வழியால் தரையிறக்கப்பட்ட படைகள் கடல் வழியால் வலுவூட்டப்படுவதையும் தடுத்து நின்றனர். இவ்வாறு சிங்கள கடற்படைக்கு சவால் விடும் வகையில் கடலில் புலிகள் பலம் பெற்றமையையும் இந்த தாக்குதலால் உலகம் கண்டுகொண்டது. முல்லை படைத்தளம் வன்னி பகுதியில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைந்திருக்கும் கடற்கரை பட்டினமான முல்லைத்தீவு பட்டினத்தை வன் கவர்ந்து அதில் அமைக்கப்பட்டிருந்ததுதான் முல்லை படைத்தளம். தொடக்கத்தில் கடல்வழி கடத்தலை தடுப்பதற்காக முல்லை பட்டணத்தின் ஒதுக்குப்புறமாக சிறு கூடாரம் ஒன்றில் 10க்கும் குறைவான சிங்கள படையினர் தங்கியிருந்தனர். காலப்போக்கில் அத்தங்ககம் விரிவாக்கப்பட்டு வந்தது. 1990ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் அந்த தங்ககத்தை தமது முற்றுகையின் கீழ் கொண்டு வந்ததை அடுத்து கடற்காற்று எனும் படை நடவடிக்கை மூலம் தமது படையினரை முற்றுகையில் இருந்து மீட்ட சிங்கள படைகள் அங்கு பலமான படைத்தளத்தை அமைத்துக் கொண்டன. அத்துடன் 1992ஆம் ஆண்டு சத் பல என்ற பெயரில் மணலாற்றை நோக்கிய படை நகர்வை மேற்கொண்டு அளம்பில் வரையான பகுதியை வன்கவர்ந்த சிங்கள படைகள் அதற்கு அப்பால் நகர முடியாது திணறியதுடன் முன்னகர்ந்த படைகளும் சிறிது காலத்தில் முல்லை தளத்திற்கே பின்னகர்ந்தன. இவ்வாறு தொடர்ந்து விரிவாக்கப்பட்டு வந்த முல்லை படைத்தளம் ஓயாத அலைகள் ஒன்று தாக்குதல் நடைபெற்ற போது ஒரு கூட்டு படைத்தளமாக விளங்கியது. ஓயாத அலைகள் ஒன்று தாக்குதல் நடைபெற்ற போது 25வது பிரிகேட் கூட்டு படைத்தளமாக விளங்கிய முல்லை படைத்தளம் 1407 படையினரை கொண்டிருந்தது. வெளிச்சுற்று உற்றுற்று என இரு காப்பு நிலை வரிசைகளை கொண்டிருந்த இந்த தளம் 2900 மீட்டர் நீளமும் 1500 மீட்டர் அகலமும் கொண்டிருந்தது. இதன் வெளிச்சுற்று காப்பு வரிசை 8500 மீட்டர் சுற்றளவை கொண்டதாக இருந்தது. முல்லை நகரை மையமாக கொண்டு படைத்தளத்தின் உட்சுற்று காப்பு வரிசை அமைக்கப்பட்டு அதனுள் ஆட்லரி மோட்டார் ஏவுதளம் பிரிகேட் தலைமையகம் பெட்டாலியன் தலைமையகங்கள் தொலைத்தொடர்பு கோபுரம் உலங்கு வானூர்தி இறங்குதளம் போன்ற தளத்தின் முதன்மை அமைப்புகள் காணப்பட்டன. வெளிச்சுற்று காப்பு கிழக்கிலிருந்து இந்து சமுத்திரத்தையும் தெற்கில் ரால்குளம் மற்றும் பரந்த வெளிகளையும் மேற்கில் நந்திக்கடல் நீரேரியையும் வடக்கில் வெட்டுவாய்க்கால் தொடுவாயையும் எல்லைகளாக கொண்டு அமைக்கப்பட்டிருந்தது. இந்த தரை அமைப்பானது காப்பு வரிசை அமைப்பிற்கு மிகவும் சாதகமானதாக விளங்கியது. இந்த காப்பு வரிசையிலே உயர்ந்த மண்ணணைகள் அமைக்கப்பட்டு அதிலே அண்ணளவாக 400 மீட்டருக்கு ஒரு காப்பரன் தேவைப்படும் இடங்களில் உயரமாக அமைக்கப்பட்ட கண்காணிப்பு கோபுரங்கள் என இடையறாத கண்காணிப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்ததுடன் தளத்தின் உட்புறத்தை கண்காணிக்க முடியாதவாறு மண்ணெணையினை மேல் மறைப்பு வேலி அமைக்கப்பட்டிருந்தது. இந்த மண்ணெணையின் வெளிப்புறத்தே பல நிறைகளில் அமைக்கப்பட்டிருந்த தடை அமைப்புகள், கண்ணி வயல்கள், இரவு கண்காணிப்பு ஏற்பாடாக ஒலி அவதானிப்பு நிலைகள் என உயர்காப்பு ஏற்பாடுகளை இந்த முல்லை படைத்தளம் கொண்டிருந்தது. இந்த தளம் விடுதலை புலிகளின் பொதுவான வேவு நடவடிக்கைக்கு உட்பட்டு இருந்தது. ஆயினும் விடுதலை புலிகளின் இயங்கு தளம் வன்னிக்கு நகர்ந்த பின் தமிழீழ தேசிய தலைவர் அவர்கள் இந்த தளத்தை தாக்குவதற்கான சிறப்பு வேவு நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு பணித்தமைக்கு இணங்க சிறப்பு தளபதி ஒருவரின் ஒருங்கிணைப்பின் கீழ் முன்னர் பொதுவான வேவில் ஈடுபட்ட போராளிகளையும் இணைத்துக் கொண்டு முனைப்பான வேவு நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டது. கடல் வழியாலும் தரை வழியாலும் மிகவும் விரிவான வேவு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மிகுந்த இடர்களின் மத்தியில் வேவு வீரர்கள் இரவை பகலாக்கி முல்லை படைத்தளத்தின் அமைப்பை அறிந்தார்கள். ஓயாத அலைகள் ஒன்று தாக்குதல் திட்டமானது. அனைத்து செயற்பாடுகளும் நடைமுறையில் ஒத்திகை பார்க்கப்பட்டு மிகவும் துல்லியமாக தீட்டப்பட்டது. எடுத்துக்காட்டாக எதிரி தளத்தின் வெளிச்சுற்று காப்பு வரிசையின் கொலை வலயத்தினுள் அணிகள் நகர்த்தப்பட்டு நகர்விற்கான நேரங்கள் புறப்பட்டு நேர திட்டமிடல் மேற்கொள்ளப்பட்டது. தாக்குதல் திட்டமானது குறிப்பிடப்படும் படிமுறைகளை கொண்டிருந்தது. எதினியின் வெளிச்சுற்று காப்பு வரிசையில் ஊடுருவல், பாதைகளை உருவாக்குதல். அந்த பாதையினூடாக ஊடுருவும் அணிகள் வெளிச்சுற்று காப்பு வரிசையில் உள்ள காப்பிரன்களை கைப்பற்றுதல். ஊடுருவல் பாதைகள் மற்றும் கைப்பற்றப்பட்ட காப்பு வரிசையில் உள்ள சாதகமான பாதைகளால் உள்நுழையும் அணிகள். பிரதேச தேடியழிப்பை மேற்கொண்டு வெளிச்சுற்று காப்பு வரிசைக்கும் தளத்தின் மைய பகுதிக்கும் இடையேயான பிரதேசத்தை கட்டுப்பாட்டினுள் கொண்டு வருதல். தாக்குதல் தொடங்கிய உடனேயே தளத்தின் மையப்பகுதி நோக்கி நகரும் அணிகள் தளத்தின் மைய பகுதியை கட்டுப்பாட்டினுள் கொண்டு வருதல். கடலூடாகவும் கடற்கரையில் அதற்கு சமாந்தரமாகவும் ஊடுருவும் அணிகள் கடற்கரையை கட்டுப்பாட்டினுள் கொண்டு வந்து தளத்திற்கான கடல்வழி ஆதரவை துண்டித்தல். இதைத் தவிர குறிப்பிடப்படும் பணிகளும் திட்டமிடப்பட்டன. தளத்திற்கு மணலாற்று பகுதியிலிருந்து தரைவழி ஆதரவு வழங்கப்படுதலை தடுத்தல். தளத்திலிருந்து மணலாற்று பகுதியை நோக்கி படையினர் பின்னகர்வதை தடுத்தல். தளத்தை ஆண்டிய பகுதிகளில் தரையிறக்கம் மேற்கொள்ளப்பட்டு தளம் வலுவூட்டப்படுவதை தடுத்தல். ஒட்டுமொத்தத்தில் முழுமையான வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக துல்லியமானதும் விரிவானதுமான வேவு நடவடிக்கை, விரிவானதும் நுணுக்கமானதுமான தாக்குதல் திட்டம், திணிவு மிக்கதும் புதுமையானதுமான அரை மரபு வழி தாக்குதல் உத்திகள், விரிவான பின்னணி ஏற்பாடுகள், துல்லியமான தகவல்களின் அடிப்படையில் வழங்கப்பட்ட விரிவான தொடர் ஒத்திகை பயிற்சிகள், இரகசிய காப்பு ஏமாற்று நடவடிக்கைகள், எதினி எதிர்பார்க்காத வகையிலான மறைமுக சூட்டு படைக்கலங்களின் வினைத்திறனான பயன்பாடு என்பவற்றுடன் போதியளவான ஆளணி படைக்கல ஒதுக்கீடு என்பவற்றுடன் ஓயாத அலைகள் ஒன்று தாக்குதல் திட்டமிடப்பட்டது. திட்டத்திற்கு அமைய தமது குறியிலக்கு பகுதிகளுக்குள் ஊடுருவிய தாக்குதல் அணிகள் 18 நாளன்று காலையில் தளத்தின் பெரும் பகுதியை தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தன. குறிப்பாக கடற்கரை முழுமையாக விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டது. படையினரின் 6வது விஜயவாக்கு படையணியின் தலைமையகம் அமைந்திருந்த பகுதிக்குள் முடக்கப்பட்டனர். இவ்வாறு முடக்கப்பட்ட படையினர் தமக்கு அண்மையில் உள்ள கடற்கரையை தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கான தாக்குதல்களை மேற்கொண்ட போதும் அவை அனைத்தும் விடுதலை புலிகளால் முறியடிக்கப்பட்டன. இதே சமயம் ஸ்ரீலங்கா கடற்படை தனது உச்சத்திறனை பயன்படுத்தி முல்லை படைத்தளத்தின் கடற்கரையை சென்றடைய மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் கடற்புலிகளால் முறியடிக்கப்பட்டன. 15 மணித்தியாலங்களாக சிங்கள கடற்படையின் உச்ச பலத்தையும் சிங்கள வான்படையின் வான் கலங்களையும் எதிர்கொண்ட வண்ணம் கடற்புலிகள் வீரத்துடன் எதிர்ச்சமர் புரிந்தனர். முல்லை தளத்தின் கடற்கரையில் ஒரு கடல் வழி தரையிறக்கம் சாத்தியமற்று போகவே முல்லை தளத்திற்கு தெற்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிலாபத்தை பகுதியில் 18 நாளன்று மாலையில் ஒரு வான் வழி தரையிறக்கத்தை சிங்கள படைகள் மேற்கொண்டன. திரிவிட பகர என்று பெயர் சூட்டி மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கையில் கிஃபீர் மற்றும் புக்காரா குண்டுவீச்சு வானூர்திகள், MI-24 தாக்குதல் உலங்கு வானூர்திகளின் தாக்குதல் ஆதரவுடன் முதற்கட்டமாக MI-17 உலங்கு ஊர்திகளில் கொண்டுவரப்பட்ட குமாண்டோக்கள் தரையிறக்கப்பட்டனர். இவ்வாறு தரையிறக்கப்பட்ட குமாண்டோக்களை கொண்டு பாதுகாப்பான தரையிறக்க வலயம் ஒன்றை உருவாக்கிய பின் கடல் வழி தரையிறக்கத்தை மேற்கொள்வதே படையினரின் நோக்கமாக இருந்தது. 18 நாளன்று அவர்களின் அந்த நோக்கம் ஈடேற கடற்புலிகள் அனுமதிக்கவில்லை. அத்துடன் இவ்வாறான தரையிறக்கம் ஒன்றை எதிர்பார்த்திருந்த விடுதலை புலிகளின் படையணிகள் தரையிறங்கிய கொமாண்டோக்களை 18 நாள் இரவே வளைத்துக் கொண்டன. தளம் முழுமையான கட்டுப்பாட்டில் வந்தது. இதே சமயம் 18 நாள் மாலையில் முல்லை தளத்தினுள் முடங்கி போயிருந்த படையினர் மீது சிறிவான நேரடி வெண்கல சூட்டாதரவுடன் நெருங்கி தாக்கிய விடுதலை புலிகளால் படையினர் அனைவரும் அழிக்கப்பட்டு அன்றிரவே படைத்தளம் விடுதலை புலிகளின் முழுமையான கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டது. பத்தொன்பதாம் நாளன்று சிலாபத்தையில் தரையிறங்கிய படையினர் கடல் வழியால் வலுவூட்டப்படுவதற்கு கடற்புலிகள் அனுமதிக்கவில்லை. அன்று மாலை 4:30 மணியளவில் தரையிறக்க முயற்சியில் ஈடுபட்டிருந்த சங்காய் 3 வகை பீரங்கி படகான ரணவிரு கடற்கரும்புலிகளின் தாக்குதலால் மூழ்கடிக்கப்பட்டது. அன்றும் சிங்கள படைகளுக்கு வான்வழி தரையிறக்கமே சாத்தியமானது. அதே சமயம் தரையிறங்கிய படையினர் மீதான விடுதலை புலிகளின் நெருங்கி தாக்குதல்களும் எரிகணை தாக்குதல்களும் தொடங்கியிருந்தன. 20 நாளன்றும் கடல் வழி தரையிறக்கம் சாத்தியமற்று போக சிங்கள படைகளின் ஒரே ஒரு நம்பிக்கையாக இருந்த வான்வழி தரையிறக்கத்திற்கும் ஆபத்து ஏற்பட்டது. விடுதலை புலிகளின் எரிகணை வடிவில் வந்த அந்த ஆபத்து தரையிறங்க வந்த ஒரு MI-17 உலங்கு ஊர்தியை சேதமாக்க அன்று வான்வழி தரையிறக்கமும் சாத்தியமற்று போனது. புலிகளின் இறுக்கமான முற்றுகைக்குள் தரையிறக்க படைகள் 21 நாளன்று பலத்த முயற்சியின் பின் ஒரு கடல் வழி தரையிறக்கத்தை சிங்கள கடற்படை மேற்கொண்டது. இவ்வாறு படையினர் தரையிறக்கப்பட்டு வலுவூட்டல் மேற்கொள்ளப்பட்ட போதும் அந்த படையினரால் புலிகளின் முற்றுகையை உடைத்துக் கொண்டு நகர முடியவில்லை. தரையிறக்க முயற்சிகள் பலனற்று போயின. 22 நாளன்றும் தரையிறக்க முயற்சிகள் சாத்தியமாகவில்லை. ஆயினும் சிங்கள படைகள் தமது தரையிறக்க முயற்சிகளை தொடர்ந்தன. 23 நாளன்று தரையிறக்க முயற்சியில் ஈடுபட்டிருந்த தரையிறங்கு களமொன்று புலிகளின் எரிகணையில் சேதமடைந்தது. அத்துடன் கடற்கரும்புலிகளின் படகொன்று நெருங்கி சென்று மோத முன்னர் வெடித்ததால் மற்றொரு தரையிறங்கு களம் சேதங்களுடன் தப்பித்துக் கொண்டது. இதனால் அன்றும் தரையிறக்கம் சாத்தியமாகவில்லை. 25 நாளன்று கடல் வழி தரையிறக்கம் சாத்தியமான போதும் புலிகளின் இறுக்கமான முற்றுகையை உடைத்து தரையிறங்கிய படைகளால் ஒரு அங்குலமேனும் முன்னகர முடியவில்லை. அத்துடன் புலிகளின் எரிகணை தாக்குதலால் தரையிறங்கிய படைகள் இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருந்தன. இந்த நிலையில் 26 நாளன்று தரையிறங்கிய படைகளை மீட்டுச் செல்ல வந்த தரையிறங்கு களம் புலிகளின் எரிகணை தாக்குதலால் சேதங்களுடன் மயிரிழையில் தப்பித்துக் கொண்டது. இந்த நிலையில் தரையிறங்கு களம் மூலம் மிகுந்த இடர்களின் மத்தியில் தரையிறங்கிய படைகள் மீட்கப்பட்டன. தரையிறங்கிய படைகளை களமுனையில் வழிநடாத்திய லெப்டினன்ட் கர்னல் பஸ்லி லாஃபிர் இந்த நடவடிக்கையில் கொல்லப்பட்டார். கர்னல் லோரன்ஸ் பினாண்டோ காயமடைந்தார். தரையிறங்கிய படையினரில் 75 அதிகமானோர் கொல்லப்பட்டதுடன் மீட்பின் போது தப்பித்து ஓடிய படையினர் கடலில் எரிந்த 100 அதிகமான சுடுகலங்கள் தமிழீழ விடுதலை புலிகளால் மீட்கப்பட்டன. தரையிறக்கப்பட்ட படைகள் உட்பட 1200 மேற்பட்ட ஸ்ரீலங்கா படையினர் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டனர். 2 122 mm ஆட்லரி பீரங்கிகள் உட்பட பெருந்தொகையான படைக்கலங்கள் அவற்றிற்கான வெடிபொருட்கள் என்பன கைப்பற்றப்பட்டன. இவை அனைத்திற்கும் மேலாக தமிழர் தம் பாரம்பரிய நகராம் முல்லை நகர் மீட்டெடுக்கப்பட்டது. இந்த வெற்றிக்காக 7 கடற்கரும்புலிகள் உட்பட 350 வரையான மாவீரர்கள் தமது இன்னுயிர்களை அர்ப்பணித்து மாவீரர்களானார்கள். ஆமுறவுகளே, இதே நாளில் முல்லை படைத்தள மீட்பு போரிலே வீர வரலாறான அனைத்து மாவீரர்களையும் நாங்கள் நமது நெஞ்சங்களிலே நினைவில் கொள்கின்றோம்.